ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கணமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கணமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கணமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கணமும் மகிமையும் என் அப்பாவுக்கு.
அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த திருப்பலியை நாம் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறைமையினுடைய பாடல் முறைமையின்படி இதை பாடி நம்ம ஜெபிக்கப் போகிறோம். அநேக இலங்கை வாழ் மக்கள், பல்வேறு தேசத்தில் சிதறுண்டு கிடக்கிற மக்கள் இந்த முறைமைப்படி தான் அவங்க நாட்டில் பாடி ஜெபிப்பாங்க திருப்பலியை. தமிழ்நாட்டில் இந்த முறைமை இல்லை, ஆகவே அவர்களுக்கு இந்த திருப்பலியை நம்ம டெடிகேட் பண்ணுறோம். அவர்கள் அனைவரும் ஆண்டவருடைய இரக்கத்தில் இந்த நல்ல ஒரு திருப்பலியை அவர்கள் பார்க்கும் விதமாக கண்டு களிக்கவும் ஆண்டவருடைய அன்பில் இணையவும் இந்த திருப்பலியை நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம்.
தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக,
ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பாடல் முறையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது இலங்கையில் மக்கள் இப்படித்தான் நீங்கள் பாடி ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இந்த எங்களுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க யூடியூப் வழியாக. இந்த முறைமையின்படி இந்த திருப்பலியை இந்த நாளில் நாங்கள் உங்களுக்காக கொண்டாடுகிறோம். வி டெடிகேட் திஸ் மெத்தட் ஆஃப் மாஸ் உங்களுக்காக நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகள், ஆண்டவருடைய இரக்கத்திற்குள்ளே நம்ம இப்படியாக பாடி துதித்து ஜெபிக்கிற போது கடவுள் அவருடைய முழுமையான இரக்கத்தை கொடுக்குறார். கடவுளை எப்போல்லாம் நாம் வந்து இப்படியெல்லாம் பாடி துதித்து அவரை திருப்திப்படுத்த, அவருக்கு நம்முடைய நன்றியை வெளிப்படுத்த முயற்சிக்கிறோமோ, அப்போது கடவுள் என்ன செய்வார்னா, அவருடைய நன்மைத்தனத்தை நம்மளோட பகிர்ந்து கொள்வார். அது எப்படின்னா, அது நமக்கு நிறைவு, ஆசீர்வாதம், அது ஒரு மகிழ்ச்சி, அது பல்வேறு விதமாக அது வெளிப்படும். ஆகவே இந்த திருப்பலியிலும் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்திருக்கிற அந்த நேரங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவருக்கு பிடித்த காரியத்தை செய்யக்கூடிய பலத்தை இறைவன் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே கேட்டு மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றே. எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும்,
கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்களுக்கு உதவி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய உயிர்த்தெழுதல் மறை நிகழ்வை பெருவிழாவாக கொண்டாடியது போல அவரது வருகையின் போது புனிதர்கள் அனைவரோடு மகிழ்ந்திருக்க நாங்கள் தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 17, திருவாசனம் 15 மற்றும் 22 முதல் அதிகாரம் 18, திருவாசனம் 1. அந்நாள்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதேன்சு வரை அழைத்து சென்றார்கள். சீலாவும் திமேத்தியுசுவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி சென்றார்கள். அரையோப்பாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது, ஏதேன்சு நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்க செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல, நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறனையாலும் உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளி கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது நாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழ செய்ததின் வழியாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள் இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும் கேட்போம் என்றார்கள். அதன்பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்களுள் அரையோபாகு மன்றத்தின் உறுப்பினரான தியோனிசியுவும் தாமரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர். இவற்றுக்கு பின்பு பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரமும் உண்டு. உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரமும் உண்டு. என்னையும் ஓ சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரமும் உண்டு. யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழிசை கேட்டு தன்னை மறந்து யாழிசை கேட்டு தன்னை மறந்து முந்தன் ஏழிசையோடு இணைந்திடுமே இணைந்திடுமே.
Vous êtes la meilleure arme de l'humanité.
C'est moi qui ai changé. Trouvez le halo, gagnez la guerre.
Notre mission, parcourir les étoiles, repousser les limites de ce qui est connu, de ce qui est possible.
J'adore ce job.
இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 12-15 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்தில் உங்களை இந்த இறைவார்த்தை சிந்தனையோடு சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை மீண்டும் மீண்டுமாக நமக்கு காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிற ஒரு இறைவார்த்தை இந்த நற்செய்தியிலே வரக்கூடிய அந்த அபிஷேகமான ஆசீர்வாதமான ஒரு இறை திட்டத்தின் வார்த்தை என்னென்னா, ஆவியானவர் இருக்கிறாரு நம்பணும். அதைத்தான் மீண்டும் மீண்டும் பாருங்கள், தூயாவி உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார். ஒவ்வொரு நாளும் இந்த இறைவசனம் மீண்டும் மீண்டும் கடந்து வருவதை நீங்கள் பார்த்து கேட்டு கொண்டிருப்பீங்க. அப்போது நம்ம கேட்கணும் என்னென்னா, அந்த உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் என்னிடத்துல வந்திருக்கிறாரா இருக்கிறாரா, என்னிடத்திலே அவர் வாசம் செய்கிறாரா, என் குடும்பத்தில் இருக்கிறாரா, என் பிள்ளைகளோடு இருக்கிறாரா, என் மனைவியோடு இருக்கிறா, என் கணவனோடு இருக்கிறாரா அப்படின்னு நம்ம உற்று பார்க்கணும். இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் உற்று பார்த்து கொண்டே இருப்போம். வீடுகளில் எல்லோரும் சாப்பிட்டாங்களான்னு பார்ப்போம், எல்லோரும் நல்லா சுகத்தோடு இருக்கிறாங்களா, இல்லை முகம் கொஞ்சம் வாடி இருந்துச்சுன்னா இவனுக்கு என்ன செய்யுது இப்படிலாம் நம்ம கேட்போம். அப்போ உலகத்தரமான ஒரு புரிதலில் நம்ம கரெக்டாக இருக்கிறோம். பிள்ளைங்க கொஞ்சம் சோடையாயிட்டாங்கன்னா என்ன செய்யுது உனக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதில் ஒரு சில வெளிப்பாடுகள் உண்டு, உடல் ரீதியான வெளிப்பாடு. திடீர்னு குழந்தைங்க வாந்தி எடுத்துட்டாங்க, திடீர்னு அவங்க வந்து ஒரு மாதிரி படுத்து தூங்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு வெளிப்பாடு, உடனே டாக்டர்கிட்ட தூக்கிட்டு ஓடுறோம். இப்போ பாருங்கள், உடல் ரீதியாக நம்ம சில வெளிப்பாடுகள் கிடைக்கிற போது ஏதோ உடல் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத அறிந்து கொண்டு நம்ம அதுக்கு செயல்படுகிறோம். ஆனால் ஆத்மாவினுடைய அந்த காரியங்கள் அதே போல் செயல்பாட்டில் வெளிப்படும், அதை நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோமா? அப்போது நம்ம ஆத்மாவில் ஆவியானவர் இருக்கிறாரா, ஆவியானவருடைய செயல்பாடுகள் இருக்கிறதா என்பதை அறிந்து நம்ம அது இல்லைன்னா என்ன செய்யணுமோ அதை செய்கிற போது நமக்கான விடுதலையின் காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கும். நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படுறீங்க. ஸோ இந்த மாதிரி பிரசங்கத்தை நீங்கள் உள்வாங்கி நீங்கள் என்ன செய்யணும், வீடுகளில் செயல்படக்கூடிய ஒரு மனுஷனாக மனுஷியாக மாறணும். நீங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செயல்படணும். எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார்னு சொல்லிட்டு போனால் ஆண்டவர் எதுவும் செய்ய மாட்டார். ஆண்டவர் செய்கிறதுக்கு தான் நம்மளோட பேசுகிறார். பாருங்க, அதான் நான் கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள் வைத்து காப்பது போல, அந்த உதாரணத்தை நான் அடிக்கடி சொல்கிறது எதுக்காகனா, கோழி தன் குஞ்சுகளை மேய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு காகமோ ஒரு பருந்தோ இல்லை ஒரு ஆபத்தோ வந்துருச்சுன்னா உடனே என்ன செய்யும், இந்த கோழி ஒரு இடத்துல நின்றுட்டு ரெக்கைகளை அப்படி விரித்து வச்சுக்கிட்டு ஒரு சத்தம் தான் போடும், காக்குன்னு ஒரு சவுண்டு போடும். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த கோழி குஞ்சுகள் என்ன செய்யணும்னா அம்மாவை நோக்கி ஓடி வரணும், அம்மா கிட்ட வந்து ஒளிஞ்சிக்கணும். இதுதான் ஆர்டர். ஒளிஞ்சிக்கிட்டாங்கன்னா அந்த தாய் காப்பாற்றிடும். அதுங்க போய் விதண்டவாதமாக போய் வெளியில் போய் நின்றுட்டு அம்மா அப்பா எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த கோழி குஞ்சு நின்றுச்சுன்னா அது கண்டிப்பாக பிடிபட்டுரும். அதனால தான் இதே போல் கடவுள் என்ன செய்கிறாரு, தன் சப்தத்தை கொடுத்துட்டே இருக்கிறார், தன்னுடைய சப்தத்தை எல்லா பிள்ளைகளும் கொடுத்துட்டே இருக்கிறார். யார் ஓடி வந்து ஆண்டவர்கிட்ட ஒழிகிறாங்க, அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் நம்ம முதல் வாசகத்தில் பார்க்குறோம் பாருங்கள், பவுல் அந்த அரையப்பாவினுடைய அந்த இதுக்கு போகிறாரு, மண்டத்துக்கு போகிறாரு. அங்கே போய் அவர் அப்படியே பார்த்து கொண்டே வருகிற போது அங்கே ஒரு நிறைய சிலை வச்சுருக்கிறாங்க, நிறைய அவங்கள நிறைய அறிவு சார்ந்த ஒரு பயணிக்கிறவங்க அந்த கிரேக்கர்கள். அங்கே நிறைய சிலைகளை பார்க்குறாரு, கடைசியாக ஒரு சிலை தலை இல்லாமல் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அடுத்து ஒரு தெய்வம் வரப்போகுது கண்டிப்பாக, ஏதாவது ஒன்று வரும், அதுக்கு அந்த தலையை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த தலை இல்லாத ஒரு சுருவத்தை வச்சு அந்த அடையாளப்படுத்தி இருக்கிற அந்த இடத்துல போய் அவர் நின்று கொண்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் சமயப்பற்றுள்ளவர்கள், இந்த இடத்துல எழுதியிருக்கிறீங்க, அறியாத தெய்வத்துக்கென்று எழுதப்பட்டு இருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன், நீங்கள் அறியாமல் வழிபட்டு இருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி இவர் இந்த தெய்வத்தை இந்த மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசுறார். இப்போ நமக்கும் இதே கேள்விதான், அறியாத தெய்வம் அப்படின்னு நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம தெய்வம் யாருன்னு நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். அறிந்து கொண்டிருக்கிற இந்த தெய்வத்தை நம்ம முழுமையாக அறிந்து கொண்டு இருக்கிறோமா, இதை தான் நம்ம மறுபரிசீலனை செய்து பார்க்கிறது. இந்த மறுபரிசீலனை செய்து பார்க்கணும். இப்போது அறியாத தெய்வத்தை கொண்டிருக்கிறவங்க இந்த தெய்வத்தை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு விடப்பட்ட சவால். அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற நமக்கு, நான் உண்மையாகிலும் என் தெய்வத்தை அறிந்து கொண்டிருக்கிறேனா? பாருங்கள், அதில் சொல்கிறாரு 24வது இறைவசனத்தில், உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள், விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர், மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை, அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே. அவர் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தார், கடவுள் தான் கொடுத்தார். எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. இந்த பவுலடியார் சொல்கிறாரு, அந்த உன்னதமானவரை, அந்த ஓமினிபொட்டன்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எல்லா விதத்திலும் உயர்ந்திருக்கிற அந்த கடவுள் என்கிற அடையாளத்தை நீ கண்டு கொண்டிருக்கிறாயா, அந்த தெய்வம் யாருன்னு அறிந்து வைத்திருக்கிறாயா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறோம். அப்போ பாருங்கள், இதில் ஒரு வார்த்தை வருது பாருங்கள், நீ மனம் மாறணும்னு கட்டளையிடுறார் ஆண்டவர். கெஞ்சியெல்லாம் கேட்ட காலம்லாம் போய் கட்டளையிடுகிறார். கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பதால் மனித கற்பனையாலும் சிறிய சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளி கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. கடவுள் வந்து இப்படிதான் இருப்பார், இப்படிதான் செயல்படுவார், கடவுளுக்கு நீ வரைமுறை வைக்க முடியாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. கடவுள் அறியாமையில் இருக்கிறப்போ அவர் சொல்லிக் கொடுக்கிற வரைக்கும் அவர் அமைதியாக இருந்தார். ஆனால் இப்போது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். இந்த வார்த்தையை நல்லா ரவுண்ட் பண்ணுங்க, மனம் மாற வேண்டும் என்று கெஞ்சுகிறார் இல்லை, மனம் மாற வேண்டும் கேட்டுக்கொள்கிறார் இல்லை, மனம் மாற வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். இந்த வார்த்தையை நம்ம உள்ளத்தில் வாங்கணும். கட்டளைன்னு வந்துருச்சுன்னா யூ ஹாவ் டு ஒபே. அப்போ நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற சபையார்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட இந்த கட்டளைக்குள்ளே எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நம்ம நிற்கிறோம், இதை தான் நம்ம உணரணும். இன்றைக்கி ஒரு விதத்தை நம்ம ஒரு காரியத்தை நான் இதுக்குள்ளே வைச்சு பார்க்குறேன். என்ன அப்படின்னா, நிறைய பேர் இந்த மாற்று அடையாளங்களுக்குள்ளே போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது தீமையினுடைய அடையாளங்கள், கடவுளால் உதவி செய்ய முடியல, அப்போ யார் கையை பிடிக்கலாம், பிசாசு கையை பிடிச்சிடலாம், மந்திரம் தந்திரம் பில்லி சூனியம் வேறு விதமான பிசாசுடைய உதவியோடு செயல்படுகிற காரியங்கள், இதில் எல்லாம் ஜோசியம் பார்க்குறது, நாள் பார்க்குறது, நட்சத்திரம் பார்க்க, இதெல்லாம் நாம் கத்தோலிக்க திருச்சபையில் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற எந்த திருச்சபையாக இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்வதில் வேதத்தினுடைய பார்வையிலே இதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமானது, ஆண்டவருக்கு அருவறுப்பானது. முகத்தை சுழிச்சு தான் சொல்லணும், ஆண்டவருக்கு அருவறுப்பானது. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் ஆண்டவருடைய தளத்தில் நிற்கிறீங்கன்னா, நீ இதில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நீ அதையும் கையை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. நீங்கள் ரெண்டு தளத்தில் கை, டூவல் பர்சனாலிட்டியில் இருக்கா, ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க, பிளவுபட்ட உள்ளத்தில் நிற்கிறீங்க, நீ எந்த காரியமும் ஜெயிக்க முடியாது. பாருங்கள் வேதத்தினுடைய பக்கங்களை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா, எசையா 4:4 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் தலைவர் சியோன் மகளின் தீட்டை கழுவி தூய்மைப்படுத்துவார், நீதியின்படி தீர்ப்பிடும் அவரது தன்மையாலும், நெருப்பு தணலையொத்த அவரது ஆற்றலாலும், எருசலேமின் இரத்த கரைகளை கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார். அவர் எதன்படி தீர்ப்பிடுறார்னா, நீதியின்படி தான் தீர்ப்பிடுறார். நீ கிறிஸ்தவங்கிற அடையாளத்தின்படி அவர் தீர்ப்பிடுறது கிடையாது, கத்தோலிக்க நபர் அப்படிங்கிற அடையாளத்தின்படி அவர் தீர்ப்பிடுறது கிடையாது, வேறு ஒரு மதத்தினுடைய அந்த வார்த்தையின்படி அவர் தீர்ப்பிடுறது கிடையாது. கடவுளுடைய தீர்ப்பிடுதல் என்பது நீதியின்படி நடக்கிறது. அதனால தான் ஒரு சில பேர் கேட்பாங்க, அவங்க மோட்சத்துக்கு போவாங்களா, இவங்க மோட்சத்துக்கு போவாங்களா, எல்லாரும் மோட்சத்துக்கு போகலாம் இந்த வார்த்தையின்படி இருந்தா. கடவுள் நீதியின்படி செயல்படுகிறவர், உன்னுடைய செயல்கள் நீதியின்படி இல்லைன்னா ஆண்டவரே பார்க்க முடியாது, நீ யாரா இருந்தாலும். அதனால தான் நம்ம சொல்லுகிறோம், நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர், ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு போகிறேன், நன்மை வாங்குகிறேன், நான் இப்படி அந்த சபையில் இருக்கிறேன், நான் நன்மைகள் எல்லாம் ஓகே, நீதியின்படி செயல்படுகிறாயா, சிந்திக்கணும். நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய படமாக இருக்குங்க, புனிதர்கள் படம் இருக்குது, சாமி படம் இருக்குது, இயேசு படம் இருக்குது, வெரி குட், எல்லாம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, நீதியின்படி செயல்படுகிறாயா? இல்லை, நான் இறைவார்த்தையை, இந்த படம்லாம் எனக்கு விக்கிரகங்க, நான் நிறைய இறைவார்த்தையை ஒட்டி வச்சுருக்கேன், வீடு பூரா வார்த்தையால் நிரப்பியிருக்கிறேன், ஓகே வெல்டன், நீதியின்படி செயல்படுகிறாயா? இதுதான் கேள்வி. இன்னைக்கு ஆண்டவர் நீதியின் தேவன், அவர் அவர் எல்லா காரியத்திலும் ஒரு நீதி உண்டு, அதை பார்க்குறார் எல்லா காரியத்திலும். விலங்குக்கு நீங்கள் வந்து ஒரு உணவு கொடுக்குறீங்கன்னா அதில் ஒரு நீதி உண்டுங்க, ஒரு பொருளை தூக்கி நீங்கள் அங்கே வைக்கிறீங்கன்னா நீதி உண்டு, எல்லாத்துலேயும் நீதி உண்டு. செயல்கள் எல்லாமே நீதியின்படி அளந்து பார்க்கப்படணும். பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் இந்த நம்ம மக்களை பார்க்குறோம், கிறிஸ்தவர்களை பற்றி தான் சொல்கிறேன், மற்றவர்கள் அறியாத நிலையில் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம குறை சொல்லிக்கொண்டே இருப்பதை விட நம்மளை இன்னும் தளத்தில் உயர்த்தி பார்க்கணும், நம்ம தளத்தில். அதாவது நம்ம மற்றவங்க இயற்கையை வழிபடுறாங்க, அதை தான் நம்ம வேண்டான்னு சொல்கிறோம், அவங்க இயற்கையை வழிபடுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெய்வம், அதை நம்ம குறை சொல்லலை. நம்மளுடைய வேதத்தின்படி நீ இயற்கையை வழிபட முடியாது, இயற்கையில் உறைந்திருக்கிற தெய்வத்தை நம்ம வழிபடுறோம், இயற்கையை படைத்தவரை வழிபடுறோம், இயற்கையை ஆண்டு வழிநடத்துகிறவரை வழிபடுறோம், அந்த இயற்கையை அல்ல. அதனால தான் சொல்லுகிறோம், இந்த இயற்கைக்குள்ளே போகிறவங்க தான் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரியான மாறுபட்ட ஒரு தளத்தில் நிற்கிறாங்க. அதில் பாருங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டுக்குள் போன பின், ஆண்டவர் உனக்கு கொடுக்குற அந்த நாட்டுக்குள்ளே, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த நாட்டில், நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் எங்கேயோ உட்கார்ந்துருக்கிறீங்க, அந்த நாட்டுக்குள்ளே நீ போன பின், அந்த வேற்றினத்தாரின் அருவறுப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே. அடுத்தவன் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், நீ கற்றுக்காத. தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீமிதிக்க செய்கிறவனும், குறி சொல்கிறவனும், நல்லா கவனிங்க, நாள் பார்க்கிறவனும் பார்த்தீங்களா, சகுனங்களை நம்புகிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், ஏவி விடுகிறவனும், மாயவித்தைக்காரனும், இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தலாகாது. ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவறுப்பானவன். இப்படிப்பட்ட அருவறுப்பான செயல்களின் நிமித்தம் உன் கடவுளாகி ஆண்டவர் உன் முன்னிலையிலிருந்து அவனை துரத்தி விடுவார். கடவுளாகி ஆண்டவருக்கு நீ முற்றிலும் உண்மையாயிரு. தேவ பிள்ளைகளே, துன்பம் வரும், துயரம் வரும், எல்லாம் வரும், வேதனை வரும், எல்லாமே வரும். இந்த துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுக்குறேன்னு எங்கேயுமே நமக்கு சொல்லலை. அவர் இந்த துன்பத்தின் பாதையில் உன்னை நான் வழி நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறார், உன்னை தூக்கிட்டு போவேன், உன்னை நான் காப்பாற்றுவேன், உனக்கு துன்பம் இல்லாமல் நான் உன்னை கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது சொல்லியிருக்காரா கடவுள்? இல்லை. அப்போது துன்பத்தின் பாதையில் நீ நடக்கிற போது ஆண்டவர் துணை இருக்கணும் அப்படின்னா நீ இந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டு வரணும். இன்றைக்கி நிறைய பேர் ஒரு கணிசமான பேர் சொல்லுங்க, எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. எல்லா நல்ல மக்கள் ஆண்டவரை மட்டுமே துன்ப நேரத்தில் துயர நேரத்தில் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க இருக்கிறீங்க, உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். மற்றவங்க இன்றைக்கி இன்னும் ஆண்டவரை விட்டு பிரிந்து கிடக்கிற பிள்ளைகள் உண்டு. எல்லாம் நல்லவங்க தான், எல்லாம் நல்லா இருப்பாங்க. எங்கே கோட்டை விடுவாங்க? கல்யாணம் காட்சி, வீட்டில் ஒரு விசேஷம்னு வந்தால் பிள்ளைக்கு பேர் வைக்கணும், குழந்தைய பெற்றெடுக்கணும், போய் காலண்டரை தூக்கி பார்க்குறது. நல்ல நேரம் பாருங்கள், 5-6 சாமி நல்ல நேரம். சாமி 5-6 ராகு, 6-6.5 கேது, 6-7 குளிக, 7 அப்புறம் வாழ்க்கை பூரா நாசந்தான். எப்போ நீ போய் காலண்டரை எவை எழுதுனா அந்த காலண்டரை நீ பாத்தியா? கோள்களையும் காலங்களையும் அதை தான் நம்ம ஈஸ்வருடைய அந்த இதில் குத்துறோம். அந்த இது ஆல்பா ஒமேகா, தொடக்கம் அவர் தான், முடிவு அவர் தான், காலங்கள் அவருடைய என்ன, யுகங்கள் அவருடைய என்ன, எல்லாமே அவருடையதுன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நீ அதுக்குள்ளே போய் ஒரு நல்ல நேரத்தை தேடலாமா? தேவ பிள்ளைகளை எல்லாம் நல்லா அமையணும்னு நீ ஆண்டவர்கிட்ட கேளு, அது ஓகே. ஆனால் இது நல்ல நேரம் என்று சொல்வதற்கு நீ யாரு? எவனோ ஒருத்தன் சொல்லி வச்சுருக்கான், எப்படி போய் எடுப்ப? இதில் நல்ல நேரம் மட்டும் இல்லை, இன்றைக்கி நிறைய பேர் மந்திரம் தந்திரம் அவனை அழிக்கிறதுக்கு, நீ பேயோட கையை பிடிக்கிற, பேயோட போய் வாழை பிடிக்கிற, நீ கண்டிப்பாக அந்த பிசாசு அவனை கொன்னுட்டு உன்னை கொல்ல வருவான், உன் வீடு நாசமாக போகும். நீ நினச்சிட்டு இருக்கிற அவனை அழிச்சிட்டோன்னு, அவனை அழிச்சிட்ட அடுத்த அழிவு உனக்கு தான், உன்னுடைய வகைராவுக்கு இருக்கும், உன்னுடைய தலைமுறைக்கு இருக்கும். அந்த சாபம் கடவுளிடமிருந்து உங்களை பற்றிக்கிட்டே வரும், தலைமுறை சாபமாக போயிடும். அதனால தான் சொல்லுகிறோம் தேவ பிள்ளைகளே, லேவியர் 19:31 ஆண்டவர் சொல்கிறாரு, பில்லி சுனியம் பார்க்க வேண்டாம், குறிகாரரை அணுக வேண்டாம், அவர்களை தேடி அவர்களால் தீட்டாக வேண்டாம், நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர். நிறைய பேர் இதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு வாழ்க்கை உண்டுன்னு நினைக்கிறீங்க, தயவுசெய்து நீங்கள் மாற்றிக்கணும். நாங்களாம் பாருங்கள், ஆர்டினேஷன் பிஷப் கொடுக்கும்போது அந்த தேதி குறித்து கொடுப்பாங்க, 6ஆம் தேதிப்பா 7ஆம் தேதிப்பான்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான், ஈவினிங் 6:00 அவ்வளோதான், நம்ம போய் நின்றுடுவோம். பாருங்கள், எங்களெல்லாம் எந்த ஒரு ஒரு பிசாசும் ஒன்றும் அண்டலை, எதுவுமே செய்யலை, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். இப்படி சாட்சியம் பகிர்கிற பிள்ளைகளை உற்று பாருங்கள், யார் ஆண்டவரோடு வாழ்கிறாங்க அப்படின்னு. அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், தீமையினுடைய அதிகாரத்துக்குள்ளே போய் இன்றைக்கி நிறைய பேர் அடுத்தவங்களுக்கு அதை வச்சுருக்க இதை வச்சுருக்க, ரெண்டு விதமான மக்களை நான் பார்க்குறேன் இதில். ஒன்று இதை செய்கிறவங்க, இன்னொன்று இப்படி செஞ்சுப்பிட்டானே அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க, ரெண்டு பேரை பார்க்குறேன் நான். அவங்க செஞ்சுருக்கவே மாட்டான், பக்கத்தில் இருக்கிறவன் அவன் வேலை உண்டு அவன் உண்டுன்னு போயிட்டு இருப்பான். அவங்க என்ன செய்கிறாங்க, யாரோ செஞ்சுட்டாங்க எனக்கு, பக்கத்தில் இருக்கவன் தான் செஞ்சுருப்பான், அவன் செய்யாமல் அவன் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான், நீ அவன் செஞ்சுட்டான்னு சொல்லி நீ என்ன செஞ்சிடுவோம், அழிஞ்சு போயிடுவோம். அதனால தான் சொல்லுகிறோம், உன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை பழம் வச்சுட்டானா ஒன்றும் கவலைப்படாத, ஒரு விளக்கமாக அதை எடுத்து கூட்டி தள்ளிட்டு நீ போய்கிட்டே இரு. ஒரு நாய் அசிங்கம் பண்ணியிருந்தா என்ன செய்வ, ஊரே கூப்பிட்டு இந்த நாய் இந்த மாதிரி அசிங்கம் பண்ணிருச்சே, இந்த அசிங்கத்தினால ஏதாவது கிருமி எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துமான்னு தெரியலையே, இதுலேருந்து என்ன விதமான ஒரு கிருமி வரும், இப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோமா? அதை என்ன செய்கிறான், ஏ அசிங்கம் கிடக்குப்பா அப்படின்னு தள்ளிவிட்டு போகிறோம் இல்லையா? அதே போல் உன் வீட்டுக்கு முன்னாடி எவன் எந்த காரியம் செய்து வச்சுருந்தாலும் என் இயேசு ஆண்டவர் என் வீட்டை முத்திரையிட்டு பாதுகாக்கிறார் என்று சொல்லிவிட்டு நீ அதை தள்ளி ஓரமாக போட்டுட்டு நீ போயிட்டேரு, உன் ஆண்டவர் அந்த நம்பிக்கையை உனக்கு வாழ்வாக கொடுப்பார், வாழ்வின் பரிசாக கொடுப்பார், வெற்றியை அது பரிசாக கொடுப்பார், ஏன்னா நீ அவரை நம்பிட்ட. அந்த பாருங்கள், இந்த மந்திரம் வைக்கிறவெல்லாம் ஒரு எலுமிச்சை பழத்தை நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், அவனுக்கு பொழப்பே அந்த எலுமிச்சை பழத்தை மந்திரத்தை வச்சு தான், ஏன் அவன் பேயை வச்சுருக்கானா, அந்த பேயை வச்சு அவன் சம்பாதிக்க வேண்டியது தானே நிறையா, ஏன் அவன் ஒருத்தனுக்கு ஒரு அழிவை கொடுத்துட்டு அவன் அதிலிருந்து 10-5 சம்பாதிக்கணும், அப்போது அவன் பொழப்பே அந்த 10-5 தான் இருக்குது, அந்த எலுமிச்சை பழத்தை வச்சு தான். எலுமிச்சை பழம் தண்ணிலையிலே எந்த பொருளாக இருக்கட்டும், அது தண்ணிலையிலே அது உயிரற்றதுங்க, அது செயலற்றது, அதுக்கு வல்லமை கிடையாது. அதுக்கு வல்லமை யார் கொடுக்குறான்னா, அவன் கொடுக்கல, நீ தான் கொடுக்குற. எப்போ உன் நம்பிக்கையை அதன் மேலே நீ வைக்கிறியோ, இதுக்கு வல்லமாக இருக்குது, இது என்னையை கொண்டுடும் அப்படின்னு நீ நினைக்கிறியோ, அப்போ அதுக்கு உயிர் வருது. அப்போ நீ எந்த எதை மறுத்துட்டு நீ அதுக்கு உயிர் கொடுக்குற, என் ஆண்டவர் செயலற்றவர், எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வேஸ்வரனை அன்பு செய்கிறேன் அப்படின்னு தான் நம்ம இப்போ அறிக்கையில் சொல்கிறோம், விசுவாச அறிக்கையில். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மந்திரத்தை தந்திரத்துக்கு மேலாக பிசாசுக்கு மேலாக, பாருங்கள் பிசாசு ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியல, அதனால் எதிர்த்து வேலை செய்யுது, ஆண்டவருடைய பிள்ளைகளெல்லாம் அது தன் பக்கம் இழுக்க பார்க்குது. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, பிசாசு வாழை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. ப்ரைஸ் தி லார்ட். ஒரு அம்மா கோயிலில் போய் மிக்கேல் சமணசானவரை ஒரு சுருவத்தை தொட்டு கும்பிடும் போது கீழே இருக்கிற பிசாசையும் தொட்டு கும்பிட்டுச்சான், கொம்பு வாள் எல்லாத்தையும் தொட்டு கும்பிட்டுச்சு. சாமியார் பார்த்துட்டு கேட்டாராம், என்னம்மா பிசாசு தெரிஞ்சு அதை போய் தொட்டு கும்பிட்ற அப்படின்னு, மோட்சத்துக்கு போனால் அவர் பார்த்து பாரு, நரகத்துக்கு போனால் இதானே பார்த்துக்கணும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் வாழ முடியாது. யூ ஹாவ் டு டிசைட், யார் பக்கம் நீ நிற்க போகிறீங்க, அதனால தான் சொல்லுகிறோம் தேவப்பிள்ளைகளே, பாரவோன் மன்னனை பார்க்குறோம் நம்ம விடுதலை பயணம் 7:11. பாரவோன் தன் ஞானிகளையும் சூனியக்காரையும் வரவழைத்தான். எகிப்திய மந்திரவாதிகளாகிய அறிஞர் அவர்களும் தங்கள் வித்தைகளால் அவ்வாறே செய்தார்கள். மந்திரவாதிகள் பாரவோனை நோக்கி, இது கடவுளின் கைவன்மையே என்றனர். போராடி பார்த்து கடைசியாக அவன் என்ன சொல்லிட்டான் மந்திரவாதி, இது நம்மளெல்லாம் தாண்டி வேலை செய்யுதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, இது கடவுளின் கைவன்மைன்னு யார் சொல்கிறா? மந்திரவாதி சொல்கிறான். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளை, தோத்து போகிறவன் பின்னாடி போய் நிற்க போறியா நீனு? அவன் சொல்லிட்டான் பாருங்க, ஆயினும் பார்வோனுடைய மனம் கடினப்பட்டு கிடந்தது. இசையா 47 பார்க்குறோம், ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, கடினமான வார்த்தையை சொல்கிறாரு. தீமை உண்மையில் திண்ணமாய் வரும், அது தோன்றும் திக்கை நீ அறியாய், அழிவு உன்மேல் விழும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, இளமை முதல் நீ முயன்று பயின்ற உன் மந்திரங்களோடும் பில்லி சூனியங்களோடும் வந்து நில், ஒருவேளை உன்னால் சிறிது வெற்றி பெற முடியும், ஒருவேளை உன் எதிரியை அச்சுறுத்த முடியும். அவ்வளோதான் செய்ய முடியும், ஒருவேளை கொஞ்சம் ஏதாவது நடக்கலாம். திட்டங்கள் தீட்டியே நீ சோர்வுற்றாய், வான்வெளியை கணிப்போரும் விண்மீன்களை ஆய்வோரும் நிகழவிருப்பதை அம்மாவாசைகளில் உனக்கு முன்னுரைப்போரும் வந்து நின்று உன்னை விடுவிக்கட்டும். சேலஞ்ச் பண்ணுறார் கடவுள். இதோ அவர்கள் பதர் போன்றவர்கள், நெருப்பு அவர்களை பொசுக்கிவிடும், தீ பிளம்பி நின்று தம் உயிரை காத்து கொள்ள மாட்டார்கள், அது குளிர்காய பயன்படும் தணல் அன்று, எதிரே உட்கார தக்க கனலும் அன்று, அது எரிக்கக்கூடியதாக இருக்க போகிற தேவ பிள்ளைகளே. அதனால தான் சொல்லுகிறோம், உன் ஆத்துமாவை எரிக்க வல்லவருக்கு, அழிக்க வல்லவருக்கு பயந்து கிட, உடலை அழிக்க வல்லவனுக்கு நீ பயந்து நிற்காத. உன் ஆத்துமாவை யார் அழிக்க வல்லவர்? உன் ஆண்டவராகிய கடவுள். அதனால தான் சொல்லுகிறோம், நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய இந்த நடத்தையெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்க. நிறைய பேர் நம்மளுடைய திருச்சபைகளுக்குள்ளேயே ஒரு சில பிளவுகளை நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய வார்த்தையால் உன்னை கட்டு, சொல்லிக்கிட்டே இரு, இதோ என் மீட்பர் ஆண்டவர், இதோ எனக்கு கட்பாறையும் அரணும் கோட்டையும் அவரே. திருப்பாடல்லேருந்து ஏதாவது உன்னை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருங்க, ஆண்டவர் அதை உனக்காய் மாற்றி தருவார். நம்ம என்ன செய்கிறோன்னா, ஓடி போய் யாரோ மாதா கோயிலில் போய் மாதாவே கட்டி விட சொன்னது போல் யாரோ கட்டி விடுற மாதிரி நிறைய இடங்கள் உண்டு, சொல்லிடலாம், ஆனால் நான் உச்சரிக்க விரும்பவில்லை. பார்த்தீங்கன்னா மாதா கோயிலில் கட்டின கயிறு, அந்தோனியார் கோயிலில் கட்டின கயிறு, சவேரியார் கோயிலில் கட்டின கயிறு, ஒரு சில பேர் இலங்கையில் நான் பார்த்துருக்கேன், கர்த்தர் கோயிலில் கர்த்தரை அளந்து கட்டுறது, இயேசுசாமி அடிபட்டு அங்கே உயிரற்ற நிலையில் படுத்து கிடக்கிற மாதிரி ஒரு உருவம் வச்சிருக்கிறோம். அது எதுக்கு? ஆண்டவர் உனக்காக இழந்து கிடக்கிற அந்த கிடப்பை பார்த்து நீ மனம் மாறு, அதுக்காகத்தான் அந்த உருவம் வச்சுருக்கிறாங்க. நீ போய் அதை போய் அளந்து உங்கள் கயிறை கட்டிக்கிட்டு நீ உடம்பு பூரா கட்டிக்கோ, ஆண்டவருடைய அன்பை நீ பெற முடியாது. தேவ பிள்ளைகளே, நிறைய பேர் இந்த கட்டுகளாலே அழிந்து போகிறாங்க. இதெல்லாம் அடையாளம் தான். இந்த ஒரு கயிறை கட்டிட்டதுனால எனக்கு இப்படி எல்லாமே நான் பிசாசினுடைய அடையாளமாக தெரியலையே, நான் கோயிலுக்கு வரேன்னு எல்லாம் செய்கிறேனே, இது ஒரு அடையாளம். நீ ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறா என்பதுக்கு இது அடையாளம். உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற அடையாளங்கள் இப்படி மந்திர தந்திர செயல்களை நம்பி இருக்கிற என் பிள்ளைகளே, தயவு செய்து ஆண்டவர்கிட்ட ஓடி போய் மன்னிப்பு கேளு. ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ என்னிடத்துல நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுட்டினா உன்னை நான் விட்டுடுவேன். சாலமோனி ஞானம் 12:4 சொல்லுது, அருவறுப்புக்குரிய நடத்தை, மந்திரவாத செயல்கள், நெறிக்கட் வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றுக்காக அவர்களை வெறுத்தீர். ஆண்டவர் வெறுத்துட்டார்னா அதுக்கப்புறம் நீ எங்கே ஓடி ஒழிய முடியும்? ஆண்டவரிடத்திலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அதனால தான் நிறைய பேருடைய ஆத்துமா பிசாசுக்கிட்ட போயிட்டே இருக்கு. பிசாசு அள்ளிக்கிட்டு போகிறான் கொத்து கொத்தா. இதோ இந்த நாளில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற செய்தி தான் ஆண்டவர் உனக்கு விடுக்கிற செய்தி. அறியாத தெய்வம் ஆண்டவராகிய இயேசுவாக இருந்தால் அவரை அறிந்து கொள், உன் ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேர் என்னோட லைனில் வராங்க இப்போது, அவங்களெல்லாம் பார்க்குற போது இன்னும் என்னுடைய ஓட்டம் அதிகமாகணும்னு நான் என்னை சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் எது தெரியுமா, அவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கிறவங்க, கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவர்கள் ஆற்றலுள்ள பிள்ளைகளாக நிற்கிறத நான் பார்க்குறேன் கண்ணுக்கு முன்னாடி. எங்களுடைய அருங்குடை இல்லத்தில் பார்க்குறேன் இருக்கிறாங்க. சமீபத்தில் எனக்கு ஒரு அலைபேசி, வெளிநாடுகளில் வேலை செய்கிற ஒரு மூன்று, நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு மூன்று பெண்மணிகள் ஒன்றா ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க. அவங்க யாருமே கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறாங்க. எப்போ அறிஞ்சாங்க, எப்படி அறிஞ்சாங்க தெரியல. அவங்க சொல்கிறாங்க, இத்தனை ஆண்டுகள் நான் பாவ வாழ்க்கையில் இருந்தேன், என் ஆண்டவரை நான் அறிந்து கொண்டேன், இப்போ என் ஆண்டவருக்காக நான் உயிரை கொடுப்பேங்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, அவங்க வழிகளை மாறி வெளியில் ஆண்டவருக்குள்ளே வராங்க. ஆண்டவருக்குள்ளே இருக்கிற கோஷ்டியெல்லாம் ஆண்டவரை விட்டு வெளியில் போயிட்டு இருக்குது. தேவ பிள்ளைகளை, இதுதான் வேதனைன்னு சொல்கிறோம். அதனால தான் பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுத்தது கல்யாணத்துக்கு, ஆனால் அழைக்கப்பட்டவன் வரலை. அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், இதோ அழைத்தவனெல்லாம் ஓரம் கட்டிட்டு வெளியிலிருந்து புதிய ஒரு இனத்தை நான் உள்ளே சேர்க்கிறேன் அப்படிங்கிறாரு. பாருங்களேன், இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நாம் வந்து வெறும் சாப்பாடு கறி மீனி ஆக்கி தின்னுபிட்டு இன்றைக்கி வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு நிறைவாக கொடுத்தார், ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கிறோம். பாருங்கள், தயவு செய்து அது நிம்மதியான வாழ்க்கைன்னு நினைக்காத. ஆண்டவர் எதை கேட்கிறார், எதை விரும்புகிறார், எதை என்னிடத்தில் செயல்பட அழைக்கிறார் என்பதை நீ அறியாமல் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் இருளுக்குள்ளே நீ ஓடிக்கொண்டிருக்கிற நாட்கள். தயவு செய்து என் குடும்பம் அன்னைக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்பாடா நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீ உள்ள போறேன்னா அது நல்லது நினைக்காத. அறியணும், ஆண்டவரை அறியணும். ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் ஆண்டவர் தூக்கி தூர போடுவாருங்க. ஆண்டவருக்கு தேவைப்படாத பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் புறம்பே தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் பட்கடிப்பும் இருக்க போகிறது. அப்போ ஆண்டவர் உன்னை சும்மா படைக்கல, ஏதோ செயல்பாட்டுக்குள்ள அழைக்கிறாருங்க. தயவு செய்து, தயவு செய்து, நீங்கள் யாரு, எங்கே நிற்கிறீங்க, நீங்கள் ஒரு தளத்தில் அப்படி ஏதாவது ஒரு சில காரியங்களுக்குள்ளே ஈடுபட்டிருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்கள் ஆண்டவருக்குள்ளே ஓடி வாங்க, புலம்புறதை விட்டுடுங்க. நிறைய பேர் ஆண்டவரை விட்டு விலகி போகிறாங்க. இன்றைக்கி ஒரு சில தாய் தந்தையர்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என் பிள்ளை நல்ல பிள்ளைங்க, நல்லா தான் கோயிலுக்கு போச்சு, நல்லா எல்லா வழி ஆண்டவருடைய வழியிலெல்லாம் நல்லா தான் செஞ்சிச்சு, ஆனால் இப்போது கோயிலுக்கே வரமாட்டேங்கிறாங்க, விலகி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செய்து நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது, அவங்க எல்லாம் மெக்கானிக்கலாக செஞ்சாங்க, உங்களுக்கு பயந்துக்கிட்டு எல்லாம் செஞ்சாங்க, உண்மையாக அவங்களுக்குள்ள ஆண்டவர் இல்லை, ஆண்டவருக்குள்ளே அவங்க போகலை. எவ்ரி திங் வாஸ் அ மெக்கானிக்கல், அப்பா அம்மாவுக்காக போனாங்க வந்தாங்க, இட் வாஸ் அ ரொட்டீன் லைஃப். ஆண்டவருக்குள்ளே எப்போ அவன் உள்ளே போகலையோ, ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கணும்னு அவங்க ஆசைப்படலையோ, அந்த ஆன்மீகத்தை நீங்கள் கொடுக்கல, ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். அதனால தான் இன்றைக்கி விளைவுகள், அவங்க விலகி நிற்கிறாங்க. நீங்கள் அதை நினச்சி உடனே இப்போ ஐயோ எவ்ரி திங் இஸ் கான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவங்களை மீட்கக்கூடிய வல்லமை ஆண்டவரிடம் இருக்கிறது. உடனே நீ முழங்கால் போட்டு உன்னுடைய ஜெபத்தை என்ன செய்யணும், அதிகப்படுத்தணும். கப்பல் கடலில் போயிட்டுருக்கு, அது மெதுவாக போகும், உள்ளே கீழே எரிப்பாங்க. அந்த காலத்துலலாம் வந்து ஸ்ட்ரீம் போட்டு எரிப்பாங்க, நெருப்பு போட்டு எரிப்பாங்க, அப்போ தான் கப்பல் போகும் அந்த நீராவி இதில். அப்போ அந்த கப்பல் வேகமாக போகணுன்னா என்ன செய்வாங்க, நிறைய நிலக்கரியை தூக்கி போடுவாங்க, கறிகளை போட்டு அது வேகமாக எரிய விடுவாங்க, அப்போ என்ஜின் வேகமாக ஓட ஆரம்பிக்கும். தேவ பிள்ளைகளே, உன் பிள்ளைங்க சரியாக வரணும்னா நீங்கள் உங்கள் என்ஜினை ஓட்டணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களை சார்ந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட உதவி கேட்கணும். எதுக்கு உறவினர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, அப்பப்போ வந்து சாப்பிட்டுட்டு பிறந்தநாள் வந்தால் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு, சாவு வந்தால் புதைக்கிறதுக்கு, இதுக்கு தான் உறவினர்களா? இந்த மாதிரி நேரத்தில் என் பிள்ளையை காப்பாற்ற நீங்கள் வந்து கொஞ்சம் உதவி செய்யுங்க, வா என்னோட வந்து ஜெபிங்க அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டு, உங்கள் நண்பர்கள் பங்கு தளத்தில் இருக்கிறாங்க, எத்தனையோ சபைகள் இயங்கிக்கிட்டு இருக்குது, நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கக்கூடாது, அவங்க அதுக்கு அது அவங்கங்க தான் இருக்கிறாங்கன்ட்டு நாம் அவங்கள்ட்ட உதவி கேட்கணும். எங்கள் வீட்டுக்கு வந்து என் மகனுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் முழங்கால் பட்டுக்கிட்டு கரம் உயர்த்தி ஜெபிக்கிற பொழுது அந்த ஆத்மாவை கடவுள் வெற்றியாக்குவார். ஆண்டவர் தன் பக்கமாக இழுத்து கொண்டு வருவார். தேவ பிள்ளைகளே, வழி இல்லாமல் இல்லை, வழி இருக்குது. நம்ம போய் அங்கே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, மகனே ஆண்டவருக்குள்ளே வாப்பா, ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார்ப்பா. நீங்கள் பேசுனீங்கன்னா தோற்றுருவீங்க. உன்னுடைய பேச்சு மகனிடத்தில் இருக்கக்கூடாது, உன்னுடைய பேச்சு உன் மகளிடத்தில் இருக்கக்கூடாது. உன்னுடைய பேச்சு யார்கிட்ட இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட இருக்கணும். உன் போராட்டம் ஆண்டவரோட தான் இருக்கணும், ஆண்டவர் உனக்காய் போரிடுவார். ஆகவே தான் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் தேவ பிள்ளைகளே, நீங்கள் மனம் மாறணும். 2 குறிப்பேடு 33:1 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள். மனாசே அப்படிங்கிற ஒரு மனுஷன், ஒரு அரசன், இஸ்ரேவேல் தேசத்தை ஆண்டுகிட்டு இருந்தவன், 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆண்டவன், ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டான், தீமையினுடைய தளங்களுக்குள்ளே தன் கையை வச்சுட்டான். அவனை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், அரசான மனாசே அரசனான போது அவனுக்கு 12 55 ஆண்டு ஆட்சி புரிந்தான். 6வது அரிவசனம், பென்னினோம் பள்ளத்தாக்கிலே அவன் தன் புதல்வரை நெருப்பில் சுட்டரித்து பலியாக்கினான். சகுனம் பார்த்து குறிகேட்டு பில்லி சூனியங்களை கடைபிடித்து மந்திரவாதிகளுக்கும் மாய வித்தைக்காரர்களுக்கும் புகலிடம் அளித்து ஆண்டவரின் திருமுன் மிகவும் தீமையானதை செய்து அவருக்கு சினத்தை உண்டாக்கினான். அதனால் அவன் வேதனைக்குள்ளே போனா, ஆண்டவர் அசிரிய மன்னரின் படைத்தலைவர்களை அவருக்கு எதிராக இலை செய்து பாபிலோனுக்கு அவனை அடிமையாக இழுத்துட்டு போகிற நிலைமைக்கு வந்துட்டான். வெளிநாட்டில் போய் அவன் வெளி தேசத்தில் அடிமையாக கிடந்தான், ஒரு அரசன் அடிமையாக கிடக்கிறான். பாருங்கள், உயிரோடு செத்து போகிற ஒரு நிலை தான் அந்த அடிமையாக கிடக்கிறது. இன்றைக்கி நம்மளும் நிறைய கட்டத்துக்குள்ளே அடிமையாக கிடக்கிறோம், வீட்டுக்குள்ளே நிறைய அடிமைத்தனம், கல்யாணம் ஆகலை, குழந்தை பேர் இல்லை, எல்லாத்தையும் ஒரே இதில் நான் வைக்கலை. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வித்தியாசமான அடையாளங்கள் உண்டு, பர்பஸ் உண்டு. கடவுள் ஒரு திருமணத்தை இல்லாமல் வச்சுருக்கிறாரு, ஒரு குழந்தை இல்லாமல் வச்சுருக்கிறாருன்னா ஆண்டவர் ஏதோ ப்ராக்கெட் போட்டிருக்காரு, சிறப்பு திட்டம் இருக்கும். அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். எல்லாத்தையும் நம்ம ஒரே பிராக்கெட்டில் வைக்கிறது இல்லைங்க. இருந்தாலும் இந்த கட்டுகள் அப்படிங்கிற போது நிறைய குடும்பத்தில் கட்டுகள் இருக்கும். தொழில் முன்னேற முடியல, இங்கிட்டு ஓட முடியல, அங்கிட்டு ஓட முடியல, கடன் பிரச்சனை, என்ன செய்கிறது தெரியல, அப்படிப்பட்ட கட்டுகள். இந்த பாபிலோன் தேசத்தில் அவன் அடிமையானதை போல ஒரு உணர்வு இது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவன் என்ன செய்தான் தெரியுங்களா? ஆண்டவர் அவன் மீண்டும் தம்மை கெஞ்சி மன்றாடினான். ஆண்டவர்கிட்ட அங்கே அவன் துன்புறுத்தப்பட்ட போது தன் கடவுளாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடி தன் மூதாதையரின் கடவுள் முன் மிகுந்த வருத்தமுடன் தன்னையே தாழ்த்தினான். பிரைஸ் தி லார்ட். இதுதான் அவன் செய்தான். தன்னை தாழ்த்தினான், முழுவதுமா தாழ்த்திட்டான். அரசனுங்கிற மகிமையெல்லாம் விட்டுட்டு அவன் மண்டிட்டு ஆண்டவரே எல்லாம் போச்சு அப்படின்ட்டான், தாழ்த்தினான். ஆண்டவர் அவன் மீண்டும் தம்மை கெஞ்சி மன்றாடியதால் அவனது வேண்டுதலை கேட்டார். அதனால் எருசலேமுக்கும் நாட்டுக்கும் அவன் திரும்பி வருமாறு செய்தார். இதனால் ஆண்டவரே கடவுள் என்று மனாசே அறிந்து கொண்டான். நீ உன் ஆண்டவர் தேவன் என்று அறியணுமா? நீங்கள் மாற்று வழிகளை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட ஓடி வாங்க. ஆண்டவர் இருகரம் விரித்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் தீமை செய்தவர் வெறுக்கிறவர் அல்ல, தீமையை வெறுக்கிறவர். தீமை செய்த பிள்ளைகள் மீண்டும் தன் வழியாக வரணும்னு சொல்லி தான் ஆங்காங்கே தன்னுடைய இறைவாக்கினர்களை வச்சு பேசிட்டே இருக்கிறார். இதோ இந்த நாளில் கூட உங்களுக்கான அழைப்பு உண்டு. இதோ இந்த நாள் ஒரு புதிய ஒரு திருப்பத்தின் நாளாக உங்கள் வாழ்க்கையில் அமையட்டும். பிசாசினுடைய கையை பிடிச்சிருந்தீங்கன்னா ஓடி போய் பாவ சங்கீதனத்தில் சொல்லி ஆண்டவர்கிட்ட உங்களை கழுவி கொண்டு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிங்க. பிசாசு உசுரை எடுத்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவரை விட்டு நான் விலகி போக மாட்டேன் என்று நீ நம்பினால் வாழ்வடைவாய். ஆமென்.
இதோ என்னை தந்தேன் இறைவா. இதோ